சொல்ற புரியலின் உற்றாதீங்க. நான் படிச்சு வந்தவன் அல்ல, குரு சொன்னதை பதித்தவன், பதிநிலைகள் எடுத்தவன், எடுத்த உண்மை உண்மை அன்பன், அதை நீங்களும் பெற வேண்டும் என்ற நிலை பதிவானால் நினைவு உங்க இருளை நீக்கி ஒளி என்ற உணர்வு நீங்க பெற முடியும். உங்கள் பார்வை பிறருடைய பிணிகளை போக்க வேண்டுமே தவிர கோயிலில் சொன்ன மாதிரி சாமியை பார்த்தோன்னு என்னை இப்படி சோதிக்கிறேன்னு உங்களை சோதனை ஆளாக்குவதற்கல்ல. ஆக அருளை பெருக்கி இருளை போக்கும் சக்திமானாக நீங்க மாற வேண்டும். ஆக இந்த பூமியில் பறக்கும் நச்சுத்தன்மைகளை நீங்கள் உங்க மூச்சலைகள் துரத்த வேண்டும் அல்லது அதை அடக்க வேண்டும். உங்க உடல்ல மட்டுமல்ல, இதை பெறச் செய்வதற்கே உங்களுக்கு இந்த நிலை இருக்கு. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் தீமைகளை நீக்கும் வல்லவர்கள் ஆகியவைக்கா இந்த பூமியில் வரும் தீமைகளை அசுர உணர்வுகளை நிச்சயம் உங்க மூச்சலைகள் அடக்கும். ஆக நல்ல உணர்வுகளை உருவாக்கும். இதே போல கருவிலே வளரும் குழந்தைக்கு நீங்க இந்த உணர்வனின் தன்மையை பிறப்பில் என்று கருவு என்று நினைவு. ஆனால் அகசின் பெற்ற பேரருளெல்லாம் இந்த கருவில் சிசு பெற வேண்டும். அவன் அகண்ட அண்டத்தை அறிந்துருந்த துருவனின் ஆற்றலும் இந்த சிசுவில் இருக்கக்கூடிய பிறகு. ஆக அணுவின் இயக்கத்தை உணர்ந்த அணு உணர்வு இந்த கருவில் இருக்கும் சிசு வளர் என்று அந்த தாய் ஏங்கினால் அந்த கருவிலே ஊட்ட முடியும். உபதேசித்த உணர்வு உங்களுக்குள் பதிவு உண்டு. இந்த நினைவு கொண்டு அந்த கர்ப்பமாகும் தாய் என்ன சொல்லு இந்த உணர்வின் தன்மை உணர்வை பதிவாக்கும். அது இங்கே காற்றிலே உண்டு அரு உணர்வு இந்த துருவ நட்சத்திரத்துக்கு ஏற்று அதன் உணர்வு பெறப்படுப்பும் போது இதே உணர்வு இங்கே பெறுகின்றது. அகஸ்டன் எப்படி பெற்றாலும் அதே போல நாளை வரும் ரிஷிகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். அவன் உருவான பின்தான் இந்த 14 வருடத்திற்குள் இந்த தீமைகள் எல்லாம் ஒடுக்கும் சக்தி பெற்ற உங்கள் மூச்சும் கருவில் வளரும் குழந்தைகளுக்கும் இது பெறப்பட்டு இன்று விஞ்ஞான அறிவால் காற்று மண்டலமே விஷத்தன்மை அடைந்ததை இந்த மனிதர்கள் இந்த ஞானிகள் ஆன பின் இதே உணர்வுகள் மீண்டும் தாவர இனத்தில் போய் சேரும். இப்படி பல உணர்வுகள் சேர்த்து நறுமணம் வீசும் ரோஜாப்பூ உணர்வு பட்ட பின் அந்த உணர்வுக்கொப்ப நறுமணங்களாக மாறுகின்றன. இதே போல மனிதன் உணர்வுகள் வெளிப்படும் போது மற்ற தாவர இனத்துடன் இந்த உணர்வுகள் சேர்க்கப்பட்டு அதன் உணர்வு மறையப்பட்டு மீண்டும் புதுவிதமான தாவர இனங்கள் உருவாகும். அந்த உருவான பின் பல உணர்வுகள் பரந்திருப்பினும் மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த தாவர இனங்கள் அதை மீண்டும் தனக்குள் கவர்ந்து இதை இந்த பூமியை சுத்தப்படுத்தும். பின் இந்த ஞானிகள் என்று நாம் சொல்லும் கருவில் இருக்கக்கூடிய அந்த ஞான குழந்தைகளால் உருவாக்கும் உணர்வுகள் நாளை கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஞானிகள் என்ற உருவம் வருகின்றது. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு காற்று மாசுபடும் உணர்வுகளை மாற்றிவிட்டார். அந்த மாற்றும் உணர்வுகள் பெற்ற பின் நாம் எந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற்றமோ அதன் உணர்வு அருள்வழியில் வந்த 6வது அறிவு 7வது நிலை பெற்ற இந்த உணர்வுகளுக்கு இங்கே சென்று ஒளியின் உணர்வாக அங்கு மீண்டும் அது பெருகும். இதுகளெல்லாம் உங்க மனதில் பதிவு செய்கின்ற இருப்பது கொஞ்ச நாள் தான். அதற்குள் நாம் எடுப்பது எத்தனையோ அகண்ட அண்டங்கள் வாழும் சக்தியை தான் உங்களுக்குள் செல்லும். இந்த குறுகிய காலத்தில் நாம் பெருகும் பேரின்ப நிலை என்றும் ஏகாந்த நிலை என்று அடையும் பருவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதால் இதை செல்லும். இந்த உணர்வின் உங்களுக்குள் வலுவாக்கிய பின் உங்கள் உடலிலே விளைந்த அதாவது உங்க மூதாதையின் உணர்வின் தொடர் கொண்டுதான் விளைந்தீர்கள். அவர்கள் இறந்தால் இதே போல வலு கொண்ட உணர்வினை உங்களிலே சேர்த்து அந்த வலுவின் தனி கொண்டு மூதாதைகளின் உணர்வுகளை அந்த உயிரை சப்தரிஷம் மண்டலத்துடன் இணைக்க செய்யும் போது அந்த உணர்வு ஒளியாக மாறுகின்றது. ஆக இதை சூரியன் இதை கவர்ந்து சென்று அந்த உடல் இல்லைங்கிற போது இதை கவர்ந்து செல்லும். இந்த நஞ்சை மாற்றுகின்றது. இதே போல நாம் செயல்படுத்துவோம் என்றால் அடுத்து இந்த பிரபஞ்சம் அழிந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் உருவான உணர்வின் தன்மையும் ஒளியின் சுடராக இந்த சப்தரிஷி மண்டலங்களும் இதுவும் தொடர்ந்து வாழும். ஆகவே இன்று நம் மூதாதைகள் அங்கு அனுப்பப்படும் போது அதே உணர்வு நாம் பெறுவோம் என்றால் இந்த உடலுக்கு நாம் செல்லும் நாம் அவன் வலு கூற்றினால் அங்கே செல்லுகின்றோம். நான் உடலில் தீரினேனே இத்தனையும் என்ன ஆகப் போகின்றது என்றால் மீண்டும் தெரிவிக்கு வருகிறேன். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து மீள வேண்டும் என்பதுதான் இதை சொல்லிவிட்டு. ஆகவே உங்களுக்குள் பதிவான இந்த நினைவை நினைவாக்கி இந்து உலகம் சுருங்கிக் கொண்டுள்ளது என்பதைதான் ராமேஸ்வரம் என்று தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம். நாம் ராமேஸ்வரம் என்றால் நாம் எண்ணிய எண்ணங்கள் சுவை உணர்வுகள் எதுவோ அந்த எண்ணம் நமது உயிர் அந்த எண்ணத்தின் தன்மைதான் உருவாக்கியது நான் ஈஸ்வரன். அதன் உணர்வு எதுவோ நம் உடலுக்குள் இதை உருவானது இந்த எண்ணத்தால் உருவாக்கப்பட்டதுதான் ராமேஸ்வரம். இந்த உடம் பரம் எல்லை அதனால்தான் ராமேஸ்வரம் என்றும் ஆக இங்கே வைக்கப்பட்டது. அதனால்தான் ராமேஸ்வரத்தில் இன்று என்ன செய்தனர் கோடிக்கரை நாம் புழுவிலிருந்து மனிதனாகவரிலும் தீமைகளை நீக்கும் உணர்வை பெற்று பெற்று அந்த எண்ணத்தால் இன்று மனிதனான உடலை இந்த ஈஸ்வர லோகத்தை உருவாக்கப்பட்டது. எப்படி உயிர் உருவாக்குகின்றதோ இதைப்போல அணுவின் தன்மையும் உயிரைப்போல உணர்வின் பெறும் தகுதி பெற்று ஆகவே நாம் பல கோடி உடல்களை பெற்ற பின் கோடிக்கரை கடைசி கரையில் நாம் இருக்கின்றோம் தனுசு கோடி. இந்த மனிதன் வாழ்க்கையில் எப்போதெல்லாம் தீமை சந்திக்கின்றோமோ அப்போதெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை உணர்வை சேர்த்து இந்த விஷயத்தை நிறுத்திக் கொண்டே வருவேன் வளராது தடுத்துக் கொண்டே வருவேன். இப்படி நாம் மனிதன் வாழ்க்கையில் காலையிலிருந்து எத்தனை விதமான வேதனை உணர்வுகளும் கோப உணர்வுகளும் வெறுப்பு உணர்வுகளும் எடுக்கின்றோம். இதை போல வரும் உணர்வுகள் எல்லாம் அதை தனுசு கூறி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு கொண்டு தாக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இந்த மனிதன் வாழ்க்கை கோடி நம் உடல் வளர்ந்து உயிரைப் போல உணர்வு கோடி உணர்வும் பெரியும் பிழம்பாக ஒளியாக அது மாறுகின்றது. ஆகவே எண்ணத்தால் தான் இது உருவாக்குது இது ராமலிங்கம். நான் உணர்வின் தன்மை ஒளியாக்கப்படும் போது இது சீவலிங்கம் ஆக சீவிக்கை லிங்கம். ஆகவே நாம் இது ராமலிங்கம் எண்ணத்தால் உருவாக்கும் உணர்வுகள் உயிரென்ற நிலையில் கொண்டு ராமலிங்கம் என்று காரண பேர் வைத்துள்ளார். எண்ணத்தால் நாம் உருவாக்குதல் வேண்டும் என்று இதுதான் ராமேஸ்வரம். நேரம் ஆகிவிட்டது என்று இங்கு காரண பேர் வைத்து இந்த உடலை கொஞ்ச நாள் தான் வாழுகின்றோம் அதற்குள் மனதை என்பதை மணலை குவித்து பூஜித்தான் என்று இப்படி பிரித்து விட்டோம். எல்லா மனதும் ஒன்றாக பகமையற்ற உணர்வுகளை நமக்குள் வளர்ப்பதால் பகமையென்ற நிலைகள் வந்தால் இந்த பகமையின் நிலையை மாற்றி அவர் உணர்வின் தன்மை பற்றி இங்கே மாற்றுவேன். இல்லை என்றால் நாம் மனிதன் உடலின் தன்மை என்னை இப்ப மாடு நாம் ரசித்து நாம் மேய்க்கின்றோம் அதற்கு ஆகாரத்தை கொடுக்கணும். அந்த மாட்டின் உணர்வு அதிகமாகி அந்த செல்லம் அதிகமானால் மாடு இறந்த பின் மனிதன் உணர்வு வருதுகின்றது. ஆனால் மாட்டின் உணர்வு மனிதனுக்குள் வளர்த்து கொண்டவர் மாட்டை ரொம்ப செல்லமா வளர்க்கிறாங்க இறந்த பின் அந்த மாட்டு ஞாபகம் தான் வரும். அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த ஈர்ப்புக்குள் சென்ற பின் அதன் உணர்வையே தான் வளர்த்து வரும். இன்று செல்ல பிராணிகளை சில பேர் வளர்க்கின்றால் மேலை நாட்டில் அவர் சொத்த கூட பங்கா எழுதி வைக்கின்றார் அவருடைய கெதியும் இதேதான். ஏனென்றால் ஒரு உயிருக்கு நீ ஜீவன் கொடுத்தால் அதற்கென்ற நிலையில் வருவான் இவன் எண்ணுகின்றான். எதை எண்ணி உணர்வின் தன்மை வளர்க்கின்றானோ அதன் உணர்வு வளர்ச்சியாகி அதன் அளவுக்கு எழுத்துச் செல்லும் என்று வேதங்கள் கூறுகின்றது. ஆகவே எதன் எண்ணத்தை இந்த ஆசை இந்த புவி இது சிவதன்ஸ் ஆக உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றியவன் விஷ்ணு தன்ஸ். அதான் ராமன் என்ன செய்யறான் விஷ்ணு தன்ஸ் எடுத்து பரசுராமனுக்கு ராமனுக்கும் போர் நடக்கப்போது பரசுராமனோ சிவதன்ஸ் இப்ப மனிதனானுக்கு நோயாளியை பார்த்து என்னப்பா அவனுக்கு இப்படி ஆகி போச்சு என்று உணர்வுகள் இருக்கும்போது அமுடலை விளைந்த உணர்வுகள் நமக்குள் விளைந்த பின் அவன் இறந்தான் என்றால் நமக்குள் வருகின்றான் வேதனை உருவாகி வேதனை உணர்வு ஆன பின் மீண்டும் நாம் உடல் ஊற்றி சென்ற பின் உடலின் தன்மையான இப்ப பாம்பை நாம் பார்க்கின்றோம் பாம்பு கடித்து விட்டது என்று, அல்லையோ பாம்பு கடித்து விட்டது என்று. ஆனால் அந்த எண்ணமானால் அதே உணர்வு நமக்குள்ளாகி அந்த விஷம் அதிகரித்து பாம்பின் இருப்புக்குள்ளே செல்கிறது. இதை போல கொசு நம்ம ரத்தத்தை குடிப்பது என்றால், அது இறந்தால் எந்த மனிதன் ரத்தத்தை குடித்ததோ அவன் உடலுக்குள் வந்து மனிதனாக பெறும் கருத்தன்மை அடைகின்றது. இப்படி இயற்கை நீதிகள் இருப்பதை வேத நூல்கள் தெளிவாக சுட்டிக்காட்டப்படுகின்றன. அதை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், நீ கோயிலில் போய் நீ போய் அர்ஜனை செய்து, செய்தேன்னா அவன் காப்பாற்றணும். கோயிலில் நம்ம உடல் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை சிலையாக வடித்து வைத்து, அதற்கு வைர கிரீடத்தை வைத்து, நல்ல அலங்காரம் செய்ய வைத்து, மலர் மாலைகளை போயிட்டு, வைர கிரீடங்களை வைத்து, கனிகளை வைத்து, கருவறைக்குள் மூடி, அதை திரையை போட்டு மூடினு நீக்கிப்பின் நாம் தெரிந்து கொள்ள கற்பூர தீபாராதனை காட்டுகின்றன. அந்த கற்பூரத்தை காட்டிய பின் அப்ப அங்க இருக்கக்கூடிய சிலை தெரிகின்றது, கனிகள் தெரிகின்றது, மலர்கள் தெரிகின்றது, வைர கிரீடம் தெரிகின்றது. அப்ப நாம் எதை பெற ஆசைப்பட வேண்டும்? நாம் எதை பெற வேண்டும்? அப்ப நாம் அந்த பொருள் தெரிவுதான். இப்ப நாம் வைரம் என்ற நிலையில் தெரிந்து கொள்கின்றோம். இருட்டில் என்ன தெரிய போகின்றது? அந்த வெளிச்சத்தை காட்ட பின் மலர் என்று தெரிகின்றோம். அல்ல, தெரியவில்லை என்றால் நாம் எந்த மலர் என்று தெரிவோம்? இருட்டில் தெரியுது. ஆனால் இதே போல நாம் கண்ணால் உற்று பார்த்த பின் மலர் என்று எண்ணம் வரும்போதுதான் நுகர்கின்றோம். வைரத்தை கண்ணில் பார்த்த பின் வைரம் என்று எண்ணத்தை எண்ணுகின்றோம். அப்ப அந்த வைரத்தின் உணர்வு ஜொலிக்கும் போது உணர்வு நமக்குள் எடுத்து அது நம் உடலுக்குள் சென்று அந்த வைரத்தை போல என் சொல் ஜொலிக்க வேண்டும் என்று எண்ணினால் இது வரும். இது சாதாரண மனிதன் இயற்கையில் எப்படி வளர்ந்தோம், இயற்கை எப்படி நம் உயிர் வளர்த்து வந்தது, அந்த இயற்கையின் உண்மை நிலையை நாம் எப்படி அறிந்து கொள்வது, ஆறாவது அறிவிப்பற்றவன் கார்த்திகேயன் என்ற நிலையில் தெளிவாக்கிய பின் நாம் கோயிலில் தீபாராதனை காட்டப்படும். பொருளறிந்து செயல் அங்கே இருக்கிற பொருள்லாம் தெரியும். இதே போல நாம் ஒவ்வொரு நிலைகளில் நாம் பொருளறிந்து செயல்படும் இசக்தி நான் தெரிவேன். ஈஸ்வரா என்று அவனிடத்தில் செல், நாம் எதை நினைக்கின்றோமோ அதன் அறிவாக நம்மை இயக்குகின்றான். அப்ப நாம் இங்கு இருக்கக்கூடிய பொருள் எதுவோ அதையெல்லாம் அந்த பொருளறிந்து செயல்படும் இசக்தி பெற வேண்டும். ஈஸ்வரான் நம்ம கிட்ட எண்ணும்போது நாம் எண்ணியதுதான் தெரியப்பட்டு, இப்ப அங்கிருந்து என் பையன் இப்படி செய்யறானே, தீபத்தை காட்ட போகும்போது என்ன செய்யறோம், நம்ம அறிவு இங்க போயிடும். என் பையன் இப்படி செய்யறானே, என் கணவர் இப்படி எல்லாம் திட்டாரு, என் வீட்டுக்காரிய சொல்லபடி கேட்ட மாதிரி எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. இதுதான் நம்ம பொருள் அறிகிறது. எது கோயில போய் பாருங்க, எத்தனை பேர் எத்தனை அவன் கொடுத்தனே வரலையே இவன் காசு கேட்கிறானே, நான் எப்படி கொடுக்கட்டும்? நீங்க கோயில போய் இந்த நிலசெல்லாம் நிச்சயம். இப்ப நீங்க தியானத்துல உட்காந்து தியானம் பண்ணுங்கன்னு சொன்ன எங்க அவன் கொடுக்காத என் பையன் சேட்டை பண்ண புருஷன் திட்டினது, பக்கத்து வீட்டுக்காரன் திட்டினது, இதுதான் வருது. நான் மேல எது இருக்கும்? இதுதான் வரும். அப்ப நம்ம இதை மாத்தணுமா இல்லையா? மாத்துறதுக்குத்தான் கோயில். அப்ப எப்படி மாத்த வேணும் தெளிவாக கூறியுள்ளான் அந்த ஞானி. ஏனென்றால் நாம் ஒருவருக்கொருவர் சந்தித்து இந்த பகமையின் உணர்வு நமக்குள் வரும்போதும், அவன் நல்லவனாக நினைக்கிறமா அவனை பார்க்கும்போது, போறாம்பார் ஐயாக்கிற அப்படின்னு அவன் பகமைதான் நாம் வளர்க்க முடிகின்றது. அவன் நல்லவனு ஏதாவது சொல்றமா இல்லையே? நாம் இதை போல நாம் தவறின் உணர்வுகளைத்தான் நாம் வளர்க்க உதவுகின்றது. அதனால்தான் அந்த விளக்கை போட்டு காட்டுகின்றான். அப்ப அந்த விளக்கு பார்க்கும்போது எல்லா பொருளும் தெரியுது. பொருளறிந்து செயல்படும் இசக்தி நான் பெற வேண்டும். இங்கே தன் கணவர் என்பது நம்ம குடும்ப பொருளின் அறிந்து, குடும்பத்தின் வாழ்க்கை பொருளை அறிந்து அவர் செயல்படும். மனைவி என்னும்போது குடும்பத்தின் பொறுப்பு உணர்ந்து அது அறிந்து செயல்படும் அந்த சக்தி பெற வேண்டும். பையனும் தாய் தந்தை உணர்வின் தான் அறிந்து அவன் செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்று அவனுக்கு அந்த அறிவு கூட்டும் உணர்வை நமக்குள் எடுக்கும்போது அவன் மேல் வெறுப்பின் உணர்வை நாம் இங்கே மறக்கின்றோம். இதை மறக்க செய்வதற்கு தான். அப்ப நாம் தொழில கொடுக்கிறவங்க கொடுக்கல இதெல்லாம் பண்றாங்கன்னு அவர்களுக்கும் பொருளறிந்து செயல்படும் இசக்தி பெற வேண்டும். உதவி செய்தவருடைய பண்புகளை அவர் எண்ண வேண்டும். அவர்களுக்கு வந்த சிந்தனை நல்ல சிந்தனை நல்ல நல்ல செயலுடன் அந்த செல்வத்தை தேடும் அந்த ஞானம் தெரிய வேண்டும். ஞானம் இல்லாதான செல்வத்தை அப்ப அவர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வை நாம் எண்ணும் போது நாம் அதை பெற முடியும். கோயிலின் உண்மையின் சக்தி இது மறைமுகத்தில் இயக்குவதை நாம் உருவம் அமைத்து அதை நாம் எப்படி மனிதன் பெற வேண்டும் என்ற ஞானிகள் நமக்குள் எளிதில் பெரும்படி இதை செய்துள்ள அத்வைதம். அப்ப அந்த உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும்போது இவ்வளவு இப்பயும் பாருங்க, சாமிக்கு வந்து கஷ்டத்தை சொல்றவங்க தான் இருக்கிறாங்க. தலை மகிழ்ச்சியின் அரிசக்தி நான் பெறணும், என் வாழ்க்கையை நான் சிந்தித்து செயல்படும் சக்தி வேணும், நான் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அந்த அளவு ஞானம் வேணும். யாரும் கேட்கறது சொல்லி 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 தான் கேட்கணும். நான் ஆயிரம் தடவை சொல்றேன், நீங்க இதை நீங்க வீட்டில இருந்து எண்ணினாலும் அந்த சக்தி கிடைக்கும். ஒரு தரம் பதிவு செய்தால் காற்றுல இருக்கின்ற திட்டவன் எங்கும் சண்டை போட்டு திட்டிக்கிறீங்க, என்னை இப்படி செய்தான்னு சொன்னா அந்த உணர்வு இங்க வந்த உடனே அடுத்த அப்படி நீங்க ஒரு பயனா வச்சு எழுதி பாருங்க, தப்பு தப்பா எழுதுங்க. அது தப்பு தப்பான்னு எழுத்து எரிஞ்சு போட்டு கிரகம் இந்நேரம் அவன் ஞாபகம் வருது பார் அப்படின்னு நினைச்சிட்டு நடந்து போன இங்க பள்ளம் மேடு தெரியாம கீழே விழுவீங்க. அடுத்த அப்படி எதுக்க வர்ற வண்டி தெரியாத முட்டுவங்க. எவன் ஊஜியல் முடிச்சுமோ இன்னைக்கு பூரா இது நடக்குதாங்க. எவன் உணர்வு நம் உடலில் கொண்டு வரணும் அதன் உணர்வு செயல்தான் என்று நாம் உணர முடியவில்லை. இதை தெரியப்படுத்துறதுக்குதான் ஆலயமே வைத்தான். அப்ப நாம் அதே நேரங்களில் இதே மாதிரி எண்ணி நாம் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெறும். என் வாடிக்கையாளர்லாம் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி. ஆக அவர்கள் வாழ்க்கையில் உயரும் அந்த பொருள் தெரிய வேண்டும், அது தெரிந்து செயல்படும் சக்தி. நீங்க இந்த மாதிரி வாழ்த்தி பாருங்க. நிறக்கத்தான் அந்த கோயிலை வச்சது. நான் தொழில் செய்கிற இடங்களில் எத்தனையோ விதமான நிலைகள் நமக்குள் வருகின்றது. நான் என்ன செய்யணும், அவங்களும் பொருள் அறிந்து செயல்படுத்த தரணும். நாம் தொழில் செய்கிற இடங்களை உயர்த்த வேணும், அந்த ஞானம் பெற வேண்டும், பெரிதல் வேண்டும் அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் எண்ணம் இருந்தால் இது எங்க பாடம் கொடுக்கிறாங்க, கோயில்ல தான். அதுதான் நம் உடல் தான் கோயில். அதை உணர்வு எடுக்கும்போது தெய்வமா இருக்கின்றது, நமக்குள் பண்பை வளர்க்கின்றது, பகமை மாற்றுகின்றது, அன்பை வளர்க்கின்றது, அரவணைத்து செல்லும் சக்தியை கொடுக்கின்றது. அதை நாம யாராவது நினைக்கிறோமா? நினைக்கலையே. இப்ப சொன்னவன இவர் சாமி இல்லைன்னு சொல்றாரு, ஒரு தேங்காய் பழம் உடைக்காது இப்படி சாமிக்கு மாலை போடாம எப்படி இருக்கு? ஆனா கோயில் இருக்க அவங்க செய்யறாங்க, நீ ஏன் செய்யறீங்க? அவங்க செய்யறாங்க என்னென்ன செய்யறாங்கன்னு நீங்க இதை தெரியறதுக்குதாங்க வைக்கிறாங்க. வருவோம் பழத்தை வைக்கிறாங்க, சாமிக்கு பழம் வைக்காம எப்படி கும்பிடுறோம்? அவங்க பழத்தை வைக்க இந்த கனியை போன்ற சுவையான சொல்லுங்க. இங்க நீங்க வாழைப்பழத்தையும் லட்டின் ஜிலேபியும் நல்ல ஆப்பிள் பழத்தையும் ஒன்று வச்சு போட்டு பாலையும் வச்சு போட்டு நீங்க என்றீங்க பாய்ப்பேன். நான் சதா அவங்க நல்லவனாகனு எத்தனை விரதம் இருந்தேன், உன்னை எத்தனை நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், எத்தனை இதுகள்ல இருந்தேன், நம்ம என்னை சோதிக்கிறேன். அந்த அர்ஜுனை காசு கொடுத்து இவங்க அர்ஜுனை இதை பண்ணுவாங்க, அவர் அர்ஜுனை ஏதோ சொல்வார், அவர் காசு வந்ததுன்னு சந்தோஷத்தில் அர்ஜுனை பண்றாரு. நாம் என்ன செய்யறோம், காசு கொடுத்து போட்டு நம்ம கஷ்டத்தெல்லாம் அர்ஜுனை பண்ணோம். நம்ம உயிரில் தான் இந்த உணர்வு பண்ணும், அவங்க உயிரில் அந்த நிலை பெறும். ஆனா அவர் இறந்தப்புன்னு அதே மந்திரத்தை சொன்னாங்கன்னா அவர் வந்தா போறோம் எந்த தெய்வத்தை எடுத்து அதே உணர்வு பெற்றாரோ அதே ஆசையின் உணர்வுகளே இன்னொரு கைவல்யமான விற்பாடு அவர் அங்க வந்து என்ன செய்வாரு, இந்த மந்திரத்தை சொன்ன அந்த தெய்வமா வந்து குடிகொள்வார், அவருக்கு அந்த ஞானத்தை விட்டார். ஆனா நம்ம ஆசை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி இந்த கடவுள் என்ன இருக்கிறான்னு சொல்லி போட்டு அருள் ஆடுறவங்களை பாக்குறோம் இல்ல, என்னென்ன எல்லாம் தப்பு பண்றாங்க. இன்னொரு உடல்ல மந்திரத்தால் ஜபித்தது அவன் இறந்தப்பின்னு அதே மந்திரத்தை ஜபிக்கிறோம், அவன் உடல்ல வந்த விற்பாடு என்ன செய்யுது, எனக்கு இந்த அருள் கிடைச்சது, இந்த தெய்வத்தை நான் கைவல்யம் பண்ணியிருக்கிறேன், வர்றவங்கிட்டலாம் கஷ்டத்தை அப்படியா நான் பாத்துக்கிறேன் போ. உங்க யோசியும் சொல்வார், அவன் கஷ்டத்தெல்லாம் வாங்கி வச்சு அந்த ஆன்மா அந்த உடல் இருக்கும்போது அதை வேண்டினான். அதே மந்திரத்தை சொன்னவனே இவர் உனக்கு இந்த மீடியம் பவர் இருக்கும், அதுல வைத்து என்னென்ன தெய்வத்தை நான் இந்த நிலையில் பெறவனே அந்த ஆன்மா இங்க வந்துடும். இந்த மீடியம் இயக்கம் என்று அப்ப வந்தவனே நான் தெய்வத்தை கைவல்யம் பண்ணிருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க, இவன் கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாங்க, என் பையன் இந்த மாதிரி பண்றாங்க, அவன் அதே மாதிரி என்கிட்ட நின்று சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நான் எத்தனை தான் கேட்கறது, இத்தனையும் தொடக்கிறதுக்கு எவ்வளவு சக்தி? ஒருத்தர் கேட்கறது உங்களால் முடியல, ஒரே செலவு எடுங்கிறேன். ஒருத்தர் சங்கடமா சொல்ல போமே நீங்க வேலையை போய் பார்த்தீங்கன்னா அங்க வேலை சரியா நடக்காது. இப்ப வேதனை சங்கடமா இந்த பெண்கள் உட்கார்ந்து நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, அங்க போய் குழம்பு வைக்கட்டும் பாருங்க, அன்னைக்கு குழம்பு வைக்கட்டும் அல்லது அவங்க சாதமே பங்கட்டும், நசு நசுன்னு இருக்கும் பார்க்கலாம். இவன் உணர்வுடன் கலந்தோன்னு அந்த சாப்பாட்டுமே மாற்றி அமைக்குது மனிதனுடைய உணர்வுகள். சில பேர் நல்ல சமையல் இருக்கும், அந்த சமையல் இருந்தாலும் கூட இந்த பெண்கள் அவங்க அடுத்தவங்க சொல்றத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சமையல் இழக்கவே கேட்பாங்க அப்படின்னு இவங்க போய் அடுப்புல கொண்டு பார்ப்பாங்க. இவங்க உணர்றாங்க சாப்பாடு நல்ல சுத்தமா வச்சிருக்கோம், எப்படி நசு நசுன்னு குழம்பு வச்சாலும் அது வித்தியாசமா இருக்கும். உங்க அனுபவத்தை பார்க்கலாம். ஆக எதன் உணர்வு வலுவோ அதன் வழி அந்த நிமிஷம் அது இயக்கிதான் தீரும். இதெல்லாம் நம்ம மாற்றணுமா இல்லையா? அதுக்குத்தான் நம்ம கோயில வச்சு சூட்சமத்தில் என்னென்ன கதைகள்லாம் நடக்கின்றது நீ எண்ணி எடுக்க வேண்டியது. என் பையன் நல்லவனா வரணும், தீபார்த்தனை காட்டப்படும் போது அவன் எல்லாம் பொருள் தெரியணும், நம்ம குடும்பத்தினுடைய பொருள் தெரியணும், அவன் சிந்திக்க மாற்ற வரணும் அப்படின்னு. அந்த கோயில வந்தவனே எங்க அம்மா அப்பா சொல்ற அந்த அருளையும் நான் தெரிஞ்சுக்கணும், அவனை நம்ம தூண்டணும். சாமிகிட்ட இப்படி கேள்றான் அப்படி என்ன சுப்பானவனை விழுந்து கும்பிடுறான், போட்டு தலையை போட்டு அடிக்க இந்த கோபத்தில் தான் சொல்லணும். அவன் இப்படி மறைச்சான் கும்பிடுறான்னு சொல்ல இங்க என்னடா இப்படி பாக்கணும்னு மறுபடியும் அழுத்துவான். சாமி கும்பிடுறத வச்சிருக்க எப்படி பண்ண? சில பேர் நம்மகிட்ட ஆச்சரியம் விழுந்து கும்பிடுறான் கும்பிடுறான் கும்பிடுறான், அவர் சொல்றதை கேள்றான் கேள்றாங்கிற சொல்றது கால இல்லை. அந்த கோயில் பழக்கம் நம்ம இந்த நிலையில் பண்ணதுதான் அது வருது. எல்லாம் நம்ம மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் கோயில் அந்த ஞானிகள் இவ்வளவு தெளிவாக கொடுத்துருக்கோம். நாம் சாதாரண வாழ்க்கையில் நம்ம எது இயக்குதுன்ட்டு நமக்கு தெரியவில்லை. இப்ப கோபப்படுறான் ஒருத்தனை நாம் பார்க்கும்போது அவன் யாரவே தெற்றான் நம்ம பார்த்தோன்னு நம்மளுக்கும் கோபம் வருதா இல்லையா? அவன் உணர்வு தான் நம்ம இயக்குது. நம்ம நல்ல குணம் என்ன ஆச்சு? நெருப்பில் தவறிப்பு ஒரு மிளகா ஒண்ணு இங்க உட்காருவீங்களா? நீங்க எங்க எத்தனை பேரும் உட்கார மாட்டீங்கல்ல. இதே மாதிரிதான் அங்கே கனிகளை வச்சிருக்காங்க நல்ல சுவையான பள்ளி மலையில பஞ்சாமிரத்தை செய்து வைக்கிறாங்கல்ல, பல கனிகளை வச்சு கல்கண்டை போட்டு அதில் கொஞ்சோண்டு குங்குமம், இப்ப குங்குமம் போல விலை காய்ச்சி போட மாட்டாங்க. மலர்களில் பலவிதமான மலர்கள் உண்டு, அதில் வந்து ஜாதி பத்திரிங்கிற இந்த மலரெல்லாம் அதில் கசைக்கு பொடி பண்ணி அதெல்லாம் போடணும். பஞ்சாமிரத்தில் மலரின் மனமும் சுவையும் தன்மை என்பது இதை எடுத்து வைப்பாங்க. அப்ப அந்த அபிஷேகத்தை செய்யப்பட போகும்போது இதையெல்லாம் நாம் என்ன பஞ்ச அபிஷேகம் அதை என்ன செய்யுறது? இதை செய்து பிசைஞ்சி காட்டுறாங்க பஞ்சாமிர்தம். இப்ப என்ன செய்யறாங்க? சாமிக்கு அபிஷேகம் செய்யற பஞ்சாமிர்தம் நீங்க இங்கிருந்து வாங்கிட்டு போய் வீட்டில் எல்லாத்துக்கும் பிரசாதம். நீங்க எந்த வகையை பஞ்சாமிர்தம் அனுப்புறீங்க? கோயிலில் போன உடனே இங்க உங்களுக்குள்ள என்ன சமைச்சுக்கிறீங்க? சங்கடம் சலிப்பு உங்க கஷ்டம் எல்லாம் இப்படி இருக்கு. இதைத்தான் நீங்க அமிர்தமாக வளர்த்து கொண்டு போறீங்க. இதுகளெல்லாம் அந்த கனியின் சுவை என் பொய்ய எப்படி இருக்கணும் பழனிமலைச்சுன்னு இதை போல எல்லாவற்றையும் நல்லவர்களாக எண்ணி நல்ல செய்யக்கூடிய அமுத மொழி வரணும், அமித அறிவு பெறணும், அருள்வழி பெறணும் அப்படின்னு சொல்லி போட்டு என் பையனுக்கு கிடைக்கணும். யாராவது கோயிலுக்கு கும்பிடுறாங்களா? முருகன் கோயில்ல அந்த பஞ்சாமிரத்து அபிஷேகத்தை செய்துவிடாங்க, அபிஷேகம் செய்யறாங்களா இல்லையோ? இவங்க அபிஷேகம் செய்யறது தலையில இந்த உயிருக்கு, அந்த வேதனை இந்த வெறுப்பை தான் அபிஷேகம் செய்யறாங்க. இதெல்லாம் நம்ம அறியாமை. இதெல்லாம் நம்ம கோயில் நாம் மனிதனை தெளிவாக்க ஆயலை வைத்த மறைந்த மூலம் நம் உடலுக்குள் எவ்வளவு பெரிய சக்தி மறைந்திருக்கின்றது, அதை நாம் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கோயிலவே வச்சிருக்கிறாங்க. நம்ம சாதாரண மக்களும் உருவத்தை காட்டி அவன் காவியத்தை படைத்து கருத்தனை பதிவு செய்து வீட்டில் ஒற்றுமையா இருக்கிறது. சில பேர் வீட்டில் பார்க்கணும் கோயில போய் நான் எத்தனை காலம் பண்ணங்கனேன் என் வீட்டுக்காரர் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு, எத்தனை பேர் இந்த கோயிலில் போய் முறையிடுறாங்க. அங்க கணவர் என்ன செய்வாரு, என்ன சொன்னாலும் இந்த அறிவு வர மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணேன், உன்னேதான் நான் வளர்க்குறேன். மனைவிக்கு அறிவு, குழந்தைக்கு அறிவு வர மாட்டேங்குது, அறிவு வர மாட்டேங்குதுன்னு தான் கும்பிடுறோமே தவிர, அவனுக்கு அந்த அருஞானம் பெறணும், அந்த பேரொழி பெறணும், பேரன்பு பெறணும், அந்த சக்தி பெறணும். நீ அந்த அருளை என் பையனுக்கு கொடுக்கணும், யாராவது கேட்கிறாங்களா இல்லையே. நாம் வள்ளி தெய்வ ஆணை எதுங்க, அவன் வேதனை எண்ணும் போது அந்த வலிமை நமக்குள் வள்ளி ஆகி அந்த வேதனை உணர்வு தெய்வான ஆகி அவன் சொல்ல வீட்டுக்கு வந்த உடனே அவன் மீண்டும் அவனை சண்டை போடுறான். அதே சமயத்தில் அவன் வாழ்க்கையில் நல்ல தெளிந்த நிலை இருக்கணும், தெளிவான நிலைகள் வரணும், அந்த மகிழ்ச்சி நான் சக்தி வரணும், எல்லாருக்கும் உதவி செய்ய வேணும், அண்ணன் தந்தை மறிக்கும் தக்தி வேணும். அப்ப அந்த வலிமை மிக்க உணர்வு சுவாசித்தன் உயிரில் பட்டவனு அந்த உணர்வு தெய்வானையான, அப்ப அந்த சொல்லு நமக்கு செய்யப்படும். அந்த பஞ்சாமிரதம் அவனுக்கு நல்ல முறையில் அவன் இந்த பஞ்சாமிரதம் எப்படி இருக்கோ இதை போல மனம் தரணும். அந்த கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் பண்ணணும். அது என்ன வைக்கிறது, என் பையனுக்கு என்ன இருக்கணும், என் கணவருக்கு அவர் சொல்லு எனக்கு இனிமையா இருக்கணும், அந்த சொல்லாம் அவர்கிட்ட வரணும், அந்த இனிமையான சொல்லை சொல்லணும், என்னை சந்தோஷம் வைக்கக்கூடிய அந்த சொல்லு வரணும், நான் சொல்லக்கூடிய என் மனைவி அந்த உயர்ந்த நிலை பெறணும், அந்த உயர்வான நிலை வரணும். நமக்குள் அறியாம வரல இருளை நீக்கிட்டு ரெண்டு மனசையும் உண்டாக்கு. அப்ப நாம் அந்த வலிமையான உணர்வு அங்க எடுத்து தெய்வானை ஆக்கப்படும் போது அந்த சொல் எப்படி இருக்கும். இங்கே அரங்கநாதன் நாம் சுவாசித்த உயிர்களை பட்ட பின் அரங்கநாதன், இங்கே நாம் எந்த குணத்தை நாம் சுவாசிக்கிறோமோ அந்த குணம் தெய்வமாக இருந்து அதன் ஆணைப்படி இந்த உடலை இயக்கும். எவ்வளவு அழகா கொடுத்திருக்கிறாங்க. நாம் அந்த ஞானிகள் கொடுத்ததை நான் தெரியுமா, இப்ப பழனி போன என்ன செய்யறாங்க, இப்ப கொண்டாங்க 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 இங்க இருந்து இவர்கிட்ட காசு அவர்கிட்ட காசு அவர்கிட்ட காசு போடு போடு போடுங்க 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 சொல்லுங்க, நீங்க கும்பிட்டுங்க பாருங்க கும்பிட்டுங்க. அங்கே அவருடைய பிழப்புக்கு தான் பார்க்கின்றது. அவர்கிட்ட போய் சொன்னா நீங்க என்ன செய்யறாங்க, இவர் சாமி இல்லை என்னன்னு சொல்வாரு. ஆக இதையெல்லாம் தெய்வீக பண்பை வளர்க்கும் இடத்தில் அந்த என் குழப்புக்காக நாம் பார்க்கும் நிலை வருது. ஆக அங்கே பகைமைகளையும் தீய உணர்வுகளை தான் கோயிலில் நாம் பார்க்க முடிகின்றதை தவிர இது திருப்பதியில் பண்ணும் இதே தான் நடக்கும். பெரிய பெரிய கோயிலில் பாருங்க இதுதான் நடக்கும். ஆக ஆசையின் உணர்வு நமக்குள்ள தப்பின் அறிவு உணர்வு அங்கே செல்லுகின்றது. ஆனால் நமக்குள் அந்த அருண் ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுகிறோம் என்றால் இதுக்கு அவனே அங்கு அபிஷேகங்களை செய்யப்படும் போதெல்லாம் தீபாராதனை காட்டும் போது இந்த நிலை என் மனைவிக்கு அந்த பேரானந்த நிலை பெறணும், அந்த அணுசக்தி பெறணும், மூச்சும் பேச்சும் நம்ம எல்லோரும் எங்க வீட்டில் அத்தனை பேரும் ஒரு தெளி வைக்கக்கூடிய அந்த மனம் வரணும், என் கணவருக்கு அந்த மாதிரி வரணும், என் பையனுக்கு அந்த நிலை வரணும். யாராவது ஒருத்தர் ஒரு நாளாவது நீங்க கோயில் இந்த மாதிரி கொண்டு இருப்பீங்களா, அதை என்ன வைக்கிறதுக்கு எவ்வளவு அருமையான நிலைகள் நாம நாங்கள் சொல்லணும். இப்ப குழந்தையா நங்கியார் இதெல்லாம் இருக்கிற அண்ணன் நினைச்சு இப்படி இது சிந்து முடிச்சு போட்டு எங்களை இந்த மாதிரி பண்ணி வச்சுப்பாங்க. இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த விஷயத்தின் தன்மை தான் பரவி கொண்டு இருக்கிறத தவிர எங்க குடும்பத்தை அது ஒன்றுபட்டு வாழும் அந்த அருஞான சக்தி பற்றும் அது அந்த தெளிவான மனசு எங்களுக்குள் எங்களை காக்கும் உணர்வு வர வேண்டும். அங்கே பகமையை மறக்க வேண்டும். ஆனா ஒரு தீபத்தை காட்டி எவ்வளவு பெரிய நாம பொருளை காணும்படி செய்கின்றன.